என் மனத்தினுள்ளே வரும் பெருமான், என் மனத்துக்குள் அவனே வந்து எழுந்தருளியிருக்கிற பெருமான். என் மனம் என்பது ஹிருதயம். ஹிருதயமாக நான் யோக பயிற்சி செய்கிற போது அந்த ஹிருதயம் என்று சொல்கிற ஒரு ஸ்தானத்திலே வந்து அவன் எழுந்தருள்தான். மலரோன் நடுமால் அறியாமல் நின்ற அருப்பெருமான், பிரம்மதேவனும் திருமாலும் காண முடியாமல் கடைசியில் அவர்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவேயே அக்னியாக நிற்கிறான். ரெண்டு பேருக்கு எதுக்கெல்லாம் நிற்கிறான், நின்னும் கூட அவர்களுக்கு தலை எங்க இருக்கு கால் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்க தெரியல. ஆகவே மால் அயன் நெடுமால் அயன் அறியாமல் நின்ற அருண் பெருமான், அப்பேற்பட்ட பெருமானே உடையாய் என்னை உடையவனே, அடியேன் உன் அடைக்கலமே, நான் உனக்கு அடைக்கலம், என்னை நீ அடைக்கலமாக ஏற்றுக்கொள் என்று கேட்கிற. பொழிகின்ற துன்பம் புயல் வெள்ளத்தினின் கடல் புனை கொண்டு இழிகின்ற அன்பர்களே அன்பர்கள் ஏறினரு. இது அடியார்களுடைய பக்குவ நிலையை இந்த பாட்டிலே சொல்றார். அடியார்கள் என்ன பண்ணார்கள், இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லா மக்களுக்குமே அவர்களுடைய ஊழ்வினையினாலே துன்பங்கள் வரும். அந்த ஊழ்வினை என்பது பெரிய புயலாக எழுந்து மேகமாக எழுந்து வெள்ளமா மழை பொழிஞ்சு வெள்ளத்துக்குள்ளே அவர்களை சிக்க வைக்கிறது மாதிரி துன்பத்தை கொடுக்கும். அப்படி துன்பத்தை கொடுக்கிற காலத்தில் சிறந்த அடியார்கள் என்ன பண்ணார், வெள்ளத்திலிருந்து கரையேறுவதற்கு தெப்ப கட்ட முடிச்சார்கள். இறைவனுடைய திருவடி என்ற தெப்பத்தை பிடிச்சு அவங்க கரையேறிஞ்சார்கள். அதை சொல்றார், பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தினின்று வெள்ளத்தினின் கடல் புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினரு. பொழிகின்ற துன்பப் புயல், புயல்னா மேகம், துன்பப் புயல் வினையினால் வருகிற துன்பங்கள் துயரங்களாகிய ஒரு பெரிய மேகம், அது மேலே எழுந்து வந்து மழைய பொழிய ஆரம்பிச்சது. அப்படி பொழிவதனாலே என்ன உண்டாயிற்று, வெள்ளம், வெள்ளத்தினின் அந்த துன்பமாகிய வெள்ளத்திலே அடியார்கள் என்ன பண்ணினார்கள், கழல் புனை கொண்டு இழிகின்ற அன்பர், இறைவனே உன் திருவடியாகிய புனை திருவடி என்ற தெப்பத்தை பிடித்துக் கொண்டு தண்ணிக்குள்ள இறங்கிட்டார். தண்ணி ஒண்ணும் பண்ண முடியல, அந்த வெள்ளத்தை வெள்ளமா அவர்களே அமுக்க முடியவில்லை. கழல் புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள், இழிகின்றன அந்த வெள்ளத்துக்குள் இறங்கி உலகத்திலே வாழ்க்கை நடத்திய அடியார்கள் எல்லாம் ஏறினர், உன் திருவடிக்கரையை அடைந்து விட்டார்கள். ஆனா என்பாடு என்னாச்சு, ஏறினர் வான் இழிகின்ற அன்பர்கள் ஏறினர், எங்கே ஏறினார்கள், அடுத்த வழியிலே இருக்கு வான், அந்த வான் என்பது வரையில அந்த வார்த்தை போய் நிக்க போறோம். அதுக்கு பிறகு யான் இடர்கடல் வாய், நானும் இதே உலகத்திலே இதே பிறவி என்ற இடத்திலே ஒரு கடல்ல நானும் கிடக்கிறேன், அவர்களும் அந்த துன்பம் என்ற வெள்ளத்தாகிய கடல்ல தான் விழுந்தார்கள், ஆனா அவர்கள் ஒரு செப்பக்கட்டிலே பிடிச்சு விட்டார்கள், நான் என்ன ஆனேன், இடர்கடல் வாய் இதே துன்பம் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய வெள்ளமாகிய கடலிடத்திலே, பிறவி துன்பமாகிய இந்த கடலிடத்திலே சுழி சென்று வெள்ளத்துல நான் இறங்கினேன், இறங்கின போது ஒரு சுழியில போய் மாட்டிக்கிட்டேன், சுழி சென்று சுழல்ல சிக்கினேன், மாதர் திரை பொற அந்த சுழியில கடந்து தடுமாறது மட்டுமல்ல, பெண்ணாசை என்று சொல்லுகிற அலை வேற வந்து என்ன மோதி 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 ஒவ்வொரு பக்கத்துக்கும் இழுத்து கொண்டு போயிற்று. மாதரு திரை போற அது மட்டும் போதான்னு சுறாமீன் வேற வந்து கடிக்க ஆரம்பித்தது. காம சுரவு எரிய காமம் ஆசை என்று சொல்லுகின்ற சுறாமீன் வேற என் மேல் பாய்ந்தது. அழிகின்றனன் கடைசியில கரையேற மாட்டாமல் வெள்ளத்திலேயே செத்து போகின்றவனாக நான் இருக்கிறேன். இவருடைய கதை இப்படி இருக்கு. ஆனா அடியார்கள் கதை என்னாச்சுன்னு சொல்றாரு, ரெண்டு பேருக்கு வித்தியாசம், அது பக்குவம், இது பக்குவம் இன்மை. ஏன்னா இந்த அதிகாரம் முழுவதும் பக்குவம் நிர்ணயம்ல, இதுல பக்குவம் உடையவர்கள் அவர்கள் ரெண்டு பேருமே, அடியாரா இருந்தாலும் சரி மற்றவர்களா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல பிறந்து விட்டாலேயே அவரவர் வினை என்று சொல்கிற துக்கம் ஆகிய வெள்ளத்துல கடந்து நீந்தி தான் ஆகணும். அப்படி நீந்துகின்ற போது அவர்கள் இறைவன் திருவடி என்ற புனைய பிடிச்சார்கள், புனைய பிடிக்கல, புனைய பிடிக்காமையினால வெள்ளத்துல சுழல்ல சிக்கினார், அப்புறம் பெண்களுடைய என்ற அலையில அலையால் மோதப்பட்டார், காமம் என்று சொல்கிற சுறாமியினாலே தாக்கப்பட்டார், கடைசியில ஒன்றுக்கும் கரையேற முடியாமல் வெள்ளத்திலேயே அழிந்து போகின்ற நைக்கு உரியவராக ஆயினார். அதை சொல்றார், அழிகின்றனன் இப்படி நான் இந்த துயர வெள்ளத்திலேயே அழிந்து போகின்றவனாக இருக்கிறேன், என்னிடத்திலே பக்குவ நிலை இல்லை, இருந்தாலும் உடையாய் அடியனேன் உன் அடைக்கலமே, அடியேன் உனக்கு அடைக்கலமாகின்றேன், என்னை காப்பாற்று என்று கேட்டார். சுருள் புரி கூழையர் சூழலில் பட்டு உன் திறம் மறந்து இங்கு இருள் புரி யாக்கையிலே கிடந்து ஜெய்கணன் தன்னை சொல்றார். இதுவரையிலும் தன்னை சொல்லிக் கொண்ட இடம் மைத்தடங்கள் பெருள் புரி மானன்ன நோக்கி தன் பங்க விண்ணோர் பெருமான் அருள் புரியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேகே. சுருள் புரி கூழையர் பெண்கள் கூழைனா கூந்தல், கூழையர் கூந்தலையுடையவர். அந்த கூந்தல் சுருள் சுருளா பார்க்கிற ஒரு மனத்தை கவர்ந்து இழுக்கும்படியான அழகுடையதா இருக்கு. அதனால அந்த பெண்களுடைய வெறும் கூந்தல் இல்ல, அதில் ஒரு நெளி சுருள் விழுந்து கவர்ச்சிகரமாக இருக்கிறது. சுருள் புரி கூழையர் சுருள் விழுந்த கூந்தலை உடையவர். சூழலில் பட்டு அப்பேற்பட்ட பெண்களின் கூட்டத்திலே அகப்பட்டு கொண்டு உன் திறம் மறந்து இறைவனே உன்னை நான் மறந்து போனேன். கோயிலுக்கு போனோம், இறைவனை மணங்கணும், பூசை பண்ணணும், எல்லாம் மறந்து போச்சு. உன் திறம் மறந்து இங்கு இருள் புரி ஆக்கையிலே கிடந்து, இந்த உடம்பு இருள் புரி ஆக்கை, இருள்னா ஆணவம், ஆணவத்தினாலே மிக்கிருக்கின்ற இந்த உடம்பு உடம்புக்குள்ளேயே தங்கியிருந்து எய்தானன் இழைத்து போனேன், ரொம்பவும் தடுமாறி போனேன். ஆனாலே நான் பக்குவம் இல்லாதவனாக இருக்கிறேன், இருந்தாலும் என்னை விட்டுவிட வேண்டாம் பெருமானே. மைத்தடங்கன் பெருள் புரி மானன்ன நோக்கி தன் பங்க பெருமானே, நானும் பெண்களின் மயிலக்கத்தில் தான் விழுந்தவன். சுருபுரி கூழையர் நீனும் ஒரு மனைவியோட தான் இருக்கிற, ஒரு பெண்ணோட இருக்கிற, அவதையும் சொல்றார். இறைவன் அந்த மயல்ல விழலையா, இறைவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறார், அதையும் சுட்டி காட்டுற, அவளும் அழகா இருக்கிறாள். மை தடங்கன் நல்ல கண்ணங்கரேன்னு இருக்கிற பெரிய கண்ணை உடையவள். வெருள் புரி மானன்ன நோக்கி மயங்குகின்ற மான் போன்ற கண்ணத்தை உடைய கண்ணை உடையவள், நோக்கத்தை உடையவள் அவள் உமாதே. மானன்ன நோக்கி தன் பங்க, அவளுக்கு பக்கத்தில் நீ இருக்கிறாய், நீனும் ஒரு பங்க பெண்ணுக்கு பக்கத்தில் இருந்தும் அந்த பெண்ணினுடைய மயலில் நீ சிக்கல, ஆனால் நானும் ஒரு பெண்ணினுடைய பக்கத்தில் இருந்து மயலில் சிக்கிவிட்டேன். இது வித்தியாசம். அதுக்காக ஆண்டவன் தான் எப்படி மயங்குறேன், நீ எப்படி மயங்காமல் இருக்கிறாய் என்ற ரெண்டையும் ஒப்புமப்படுத்தி காட்டிக் கொண்டு வருகிறேன். விண்ணோர் பெருமான் இப்படி இருந்தும் நீ தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறாய், அருள் புரியாய், எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் பெருமானே, எனக்கு நீ அருள் புரி என்று சொல். உடையாய் உடையானே அடியே உன் அடைக்கலமே, பெருமானே உனக்கு நான் அடைக்கலம் ஆகட்டேன் என்று அடைக்கலம் கேட்கிறார். மாழை மை பாவிய கண்ணியர் வன்மத்திட உடைந்து தாழியை பாவு பெயர் போல் தளர்ந்தேன். இந்த உலகச்சூழலில் தான் பட்ட துயரத்தை சொல்லுகிறார். இது ஒன்று பெண்களுடைய சேர்க்கையினாலே தனக்கு நேர்ந்ததை வர்ணிக்கிற ஒரு வர்ணனை. தடமலர் தாழ்வாடி எப்போது வந்து என்னால் வணங்குவன் வல்வினையே, ஆழி அப்பா உடையாய் அடியேனொன் அடைக்கலமேகே. மாழை மாழை என்றால் பொன், மை பாவிய கண்ணியரு மைனா கருமை, கருமை பொருந்திய கண்ணை உடையவர்கள். மாழை கண்ணியர் பொன் போன்ற பளபளப்பான ஒளி உள்ள கண்ணை உடையவர்கள். மாழை என்பதற்கு பொன் என்று ஒரு பொருள் உண்டு, அல்லது மாவடு என்ற பொருளும் சொல்வார்கள். மாழை என்பதற்கு மாவடு என்ற பொருளும் சொல்லுவது உண்டு. ஆனா அதுக்கு மா என்பது மட்டும் சொல்லணும். மாவடுன்னா மா என்று சொன்னா மாவடு குறிக்கும், மாழை என்று இன்னொரு எழுத்தும் சேர்ந்து வந்துட்டா பொன் என்று சொல்லுவதுதான் அதுக்கு பெரும்பாலும் வழக்கம். அப்ப கண்ணுக்கு பொன் சொல்லுவது என்ன காரணம் என்று கேட்டால், இந்த மேனாட்டுக்கார பெண்களுடைய கண்ணெல்லாம் அப்படியே ஒரு கருப்பா இல்லாம ஒரு மஞ்சள் நிறமா இருக்குதே, அந்த மாதிரி நிறத்தை சொல்றாரோன்னு எண்ணி விடப்படாது. இங்க பொன் போன்ற கண் என்பதற்கு கண் நிறம் அல்ல, பொண்ணுக்கு ஒரு பளபளப்பு இருக்கும், அதுபோல கண்ணுக்கு ஒரு ஒளி இருக்கும். நல்ல உயர்ந்த மக்களுடைய கண்ணை பார்த்தாலும் அதுல ஒளி ஒன்று பளபளபளன்னு இருக்கும். அதனாலதான் பாரதியார் கூட ஒளிவடைத்த கண்ணினாய் வா வா வா, கண்ணுக்கு ஒளி முக்கியம், ஒளி படைத்தவனே நீ வருக அப்படின்னு கூப்பிடுற. இது யோக பயிற்சியினாலும் தெய்வத்திடத்திலே அதிக ஈடுபாடு உள்ளவர்களினாலும் தான் அந்த கண்ணிலே ஒளியை வளர்த்து கொள்ள முடியும். யோக பயிற்சி இருந்தால் கண்ட ஒளி வரும், அல்லது தெய்வத்திடத்திலே அதிக ஈடுபாடு உள்ளவராக இருந்தால் கண்ட ஒளி வரும். இது தெய்வத்தையே இங்கே சொல்றார். அதனால தெய்வத்தை சொல்ல பொதுவாக அந்த உலகத்தில் இருக்கிற பெண்ணை சொல்ல வர்றார், அதுக்கு ஒரு ஒளி இருக்கிறதா காட்டுறார். மாழை பொன் போன்ற ஒளிவுடைய மை பாவிய கரும நிறத்தையும் உடைய கண்ணியர் பெண்கள். வல் மத்து வன்மையான ஒரு மத்தை வைத்து கடைய ஆரம்பித்தார்கள். அந்த மத்தை கடைகிற போது தாழியை பாவு தயிர் போல் தயிர் உடைந்து அந்த சட்டியை சுத்தி சுத்தி வரும். அது போல ஒரு சட்டியில ராத்திரி பாலக்காட்சி ஊற்றி கொஞ்சம் புற ஊற்றி வச்சிருக்கார்கள். மறுநாள் அதனுடைய ஆடை எடுத்து அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கணும். அதை பெரிய அக வாய் அகலமான ஒரு சட்டியில போடுவார். தாழின்னா வாய் அகலமா இருக்கணும். அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறதுனால அந்த தாழிக்கு வெண்ணெய் தாழினே பேரு. ஆக பால் உறக்குத்தின சட்டி பேர, வெண்ணெய் எடுக்கிற சட்டி பேர். இந்த தயிரும் சேர்ந்து மேல இருக்கிற ஆடையும் சேர்ந்து தான் இந்த சட்டிக்குள்ள அள்ளி போடணும். வெண்ணத்தாயில போட்டு மத்த நடுவில் நிறுத்தி கயிறால இழுத்து கடைவார்கள். அப்புறம் தயிர் கடைகிற வேகத்தினாலும் ஒரு லேசா அதில் சூடு உண்டாவதினாலும் அந்த ஆடையிலிருந்து வெண்ணெய் உருகு நெய் உருகி மேல வெண்ணெய் துளிகளாக மிதந்து வந்து வெண்ணெய் தனியா வரும். அப்படி வருகிற அந்த வெண்ணெயை கடைகிற போது தயிரெல்லாம் உடைஞ்சு அந்த சட்டியத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி சுத்தி கொண்டே இருக்கு. அதுபோல நான் பெண்களுடைய தொந்தரவினாலே சுழல ஆரம்பிக்கிறேன். ஒரே பக்கமா கூட சுழல, மாறி மாறி சுழல்கிறேன். அதுக்காக இந்த உதாரணம் சொல்றேன். மத்திட உடைந்து தாழியை பாவு தயிர் போ. மத்திட்டு கடைகிற போது அந்த தாழியிலே ரெண்டு பக்கம் சுழன்று சுழன்று வருகிற தயிரை போல தளர்ந்தேன், தளர்ச்சி அடைந்து விட்டேன். பெண்களினாலே நான் தளர்ச்சி அடைத்தேன். இது பக்குவம் இல்லாத நிலை. தடமலர் தாழ் வாழி உன்னுடைய திருவடி வாழட்டும். தடமலர்த்தாள் எப்போது வந்து என்னால் வணங்குவன். பெருமானே உன்னுடைய திருவடியை வந்து நான் வணங்க வேண்டும். நீ பரலோகத்திலே இருக்கிறாய், பரலோகத்தில் இருக்கிற உன்னிடத்தில் நான் வரணும். வந்து உன் திருவடியை நான் வணங்கணும். என்னைக்கு வர்றது, நான் என்னைக்கு வந்து வணங்குறது என்றவர் கேட்கிற. தடமலர்த்தாள் எப்போது வந்து என்றைக்கு நான் உன் உலகத்துக்கு வருவேன். என் நாள் வணங்குவன் எந்த நாள் அங்கே வந்து உன் திருவடியை வணங்குவேன். இந்த இடத்துல நாம் ஒரு கருத்தை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப இந்த பூலோகத்துல நாம் இருக்கோம். இவர் என்ன கேட்கிறாரு, உன் திருவடி இருக்கிற இடத்துக்கு நான் என்னைக்கு வருவேன், என்னைக்கு வந்து வணங்குவேன் என்று கேட்டால், அப்ப திருவடி இந்த உலகத்துல இல்ல, திருவடி வேற எங்கோ இருக்கிறது. அப்படி வேற எங்கோ இருக்குன்னா அது பரலோகம். அந்த பரலோகத்துக்கு நான் வரணும், அங்க நீ கொலு இருக்கணும், கொலு இருக்கிற ஒன்னு இடத்திலே உன் திருவடியை நான் வந்து வணங்க வேண்டும் என்று கேட்கிற. இது மாதிரி சொல்லுகிறது சைவ சம்பிரதாயம் அல்ல. இப்படி நம்முடைய நூல்களிலே திருவடியை நான் அங்கே வந்து வணங்க வேண்டும் என்று கேட்கிறது ஒன்று இருக்கு பாருங்க, அது வந்து வைணவ சம்பிரதாயம். வைணவர்கள் வைகுண்டம் என்ற இடத்திற்கு போகி அந்த வைகுண்டத்திலே சிம்மாசனத்திலே திருமால் உட்கார்ந்திருக்கிற போது இறைவனுடத்துல ஒரு பெரும் பதவி பெற்றவர்கள் இருக்கார்களே, அவர்களுக்கு நித்திய சூரிகள், அதாவது மோட்சம் பெற்ற ஆத்மாக்கள் இருக்கு, அவர் நித்திய சூரிகள்னு பேர். அந்த நித்திய சூரிகளுக்கு என்ன வேலை அப்படின்னா, தினம் அந்த திருவடியை பார்த்து 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 தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறதா, அது அதை பார்த்து பார்த்து அனுபவித்துக் கொண்டு ஆனந்தப்பட்டு இருப்பதுதான் அதான் மோட்சம் அப்படின்னு அவங்க விளக்கம் சொல்றாங்க. அப்படின்னா திருவடி வேற ஒரு இடத்துல இருக்கு, இவர்கள் வேற ஒரு தனியா இருக்கிறார்கள், அத கண்ணால் பார்த்து மகிழ்வதுதான் அங்கே மோட்சத்தினுடைய இன்பம் என்பது வைணவர்களுடைய சித்தாந்தம். ஆனா சைவருடைய சித்தாந்தம் என்னன்னா, திருவடியில இந்த உயிர் போய் சேர்ந்துடும், சேர்ந்துட்டா திருவடியா அது உயிரானது தெரியாது, ரெண்டும் ஒன்றா அதிவிதமாக போய்விடும். அந்த அந்த தான் என்பதே மறந்து அந்த இறைவனுடைய பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறது ஒண்ணுதான் தெரியுமே தவிர, அங்கே இறைவனும் தான் எதிரே இருப்பதும் அவனை நான் வணங்குகிறோம் என்ற எண்ணமும் அந்த ஆத்மாவுக்கு வராது. அப்படி ஒன்று இருப்பதுதான் சைவ சித்தாந்தம் சொல்றோம். இப்ப இவர் என்ன பண்றாரு, நீ எங்க இருக்கிறாயோ அந்த இடத்திலே உன் திருவடியை வந்து நான் என்னைக்கு வணங்குவேன் என்று கேட்பது வைணவ சம்பிரதாயத்தை ஒத்ததாக அமைகிறது. இதுக்கு காரணம் இவர் இருந்த அந்த பாண்டி நாட்டினுடைய தாக்கம். பாண்டி நாட்டிலே வைணவர்கள் அதிகம். அவர்கள் இப்படி பேசி 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 அந்த சித்தாந்தத்தை இவரும் கேட்டதுனாலே, வைணவத்தினுடைய ஒரு ஒரு கோட்பாட்டை கேட்டதனால் அதே கோட்பாட்டை அப்படியே சிவனிடத்திலே வைத்து சிவலோகத்திலே சிவன் இருக்கிறான், அதாவது கைலாயத்தில் இருக்கிறான், அந்த திருவடியை போச்சான் தரிசிக்கணும் அப்படின்னா அது பதமுத்தியா படம். அப்படின்னா அவனா பரமுத்தி அல்ல, அவன் சாலோகம் சாமீபம் சாரூபத்துலதான் அது. இந்த மூணு இறைவனுடைய திருவடியாகிய வணங்கொண்டிருக்கிறார்களா பதமுத்தி ஆகமே தவிர பரமுத்தி அல்ல. அப்ப இது கேட்கறது பதமுத்தியை போல் இருக்கிறது. ஆனா மாணிக்க வாசர் பதமுத்தியை விரும்பல, அவர் திருவடியில் ஒன்று சேர்ற முத்தியை தான் விரும்புகிறார். இருந்தாலும் இந்த வாக்கியம் என்ன அமைப்பிலே வந்து விழுந்து விட்டது என்று பார்த்தால் அது அந்த நாட்டினுடைய சார்பு. சில நாட்களை நாம் வாழும்போது நம்ம அறியாம அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு வந்துடும். ஞான சம்பந்தர் சோழ நாட்டுக்காரர் தான். அவர் என்ன பண்ணாரு, மதுரைக்கு போனார். போன மறுநாளே அந்த ஊர் பேச்சு அவருக்கு வந்து பிடிச்சிச்சு. அவர் தேவாரம் பாடும்போது பையவே சென்று பாண்டியருக்கு ஆகணும்பாரு. பையங்கிற வார்த்தை பாண்டிய நாட்டுலதான் சொல்லுவாங்க. தேவாரத்துல அங்கதான் வச்சார் அவர். சோழ நாட்டு தேவாரத்துல ஒரு இடத்துல உள்ள அந்த வார்த்தையை வைக்கல, பாண்டிய நாட்டுல போய் பாடுற போதுதான் வச்சார். மனிதனுடைய இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க போறோமோ அந்த நாட்டினுடைய பேச்சு தன்னை அறியாம வந்து அவர்களை பற்றி கொண்டு விடும். அந்த தாக்கம் அவருடைய வாய் அவருடைய இலக்கியத்திலேயோ அவரு பாடல்லையோ அது கண்டு விடும், கடையாளம் காட்டி விடும். அதுபோல ஞான சம்பந்தர் பாண்டி நாட்டுக்கு போன உடனே அவரை அந்த நாட்டு சொல் பிடிச்சு விட்டது, தாக்கி விட்டதுன்னா அவர் ஆட்கொண்டு விட்டது, அவரையும் சொல்ல சொல்ல வைத்து விட்டது. அந்த பையங்கிற வார்த்தையை அவர் வாயால பாடும்படியாக அவரை ஆக்கி விட்டது. அது போல மாணிக்க வாசகரையும் வைணவ சம்பிரதாயம் இப்படி ஒரு வார்த்தையை வைத்து பாட வைத்திருக்கிறது. இப்படி நான் சொன்னேன்னா அப்புறம் வந்து நான் ஆய்வுக்கு ஒரு கருத்துல போறேன். இப்ப மாணிக்க வாசகர் விரோதமா சொல்றதா என்ன படாது. இப்ப நான் சொல்றது என்னன்னா, நடுநிலையோடு, அதாவது ஒரு நூல் என்றால் அந்த நூல்ல இருக்கிற வாக்கியங்களும் அந்த கருத்துக்களும் எந்த கோர்ப்புல போகுது. இது சாதாரணமா ஒரு பிஹெச்டி பண்றவனோ அல்லது எம்பிஎல் பண்றவனோ இருந்தா இந்த வாக்கியத்தை எடுத்து இப்படிதான் எழுதணும். அப்படி எழுதும்போதுதான் அவனுக்கு நல்ல ஒரு ஆய்வு செய்திருக்கிறான்னு அவனுக்கு மதிப்பே கிடைக்கும். அந்த முறையில நான் ஆய்வுக்கிறதுக்காக இந்த முறையில சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. ஆகவே தடமலர்த்தால் எப்போது வந்து என்னால் வணங்குவன், உன்னுடைய கையிலுக்கு நான் எப்ப வருவேன், என்னைக்கு வந்து அதை வணங்குவேன் என்று கேட்கிறதுனாலே இது பதமுத்தியை பற்றிய பேச்சாக அமைந்திருக்கிறது என்று கொள். வல்வினையேன் ஆடி அப்பா கடல் போன்றவனே, அதாவது கருணைக்கடலாக விளங்குகின்ற அப்பனே. வெறுமே கடல் என்று சொன்னாலும் அதை கருணைக்கடல் என்று பொருள் செய்து கொள்ள வேண்டும். கருணைக்கடலாக இருக்கிற தகப்பனே, உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே, உனக்கு நான் அடைக்கலமாகின்றேன், என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று அவர் கேட்கிற. மின்னார் முடங்கும் இடையார் வெளியில் அகப்பட்டு மின்கண்ணினார், மின்னுகின்ற ஒளியை போன்ற கண்ணை உடையவர். அதான் மாழை கண்ணுன்னு சொன்னமே அது, மின்னல் போன்ற ஒளி உடைத்த கண்ணை உடையவர். முடங்கும் இடையார் அசைகின்ற இடுப்பை உடையவர். வெகுளி வலையில் அகப்பட்டு அவருடைய கோபம் என்று சொல்கிற வலையிலே நான் சிக்கிவிட்டேன். புங்கன் ஆயி ஒரு துன்பமுடையவனாக ஆனேன். புரள் வேதனை நான் புரண்டு கொண்டு கிடக்கிறேன், இந்த உலக வேதனையிலே இருக்கிறேன். அப்படி இருக்கிற என்னை புரளாமல் புகுந்தருளி அந்த பெண்களுடைய எச்சியிலே கடந்து நான் அழிந்து விடாதபடி என்னை நீ காக்க குருநாதராக வந்தாய். புகுந்தருளி இந்த உலகத்திலே குருநாதராக எழுந்தொழி என் கண்ணிலே அமுதூரி என்னிடத்திலே அமுதம் கூற வைத்தார். அதாவது தீட்சை செய்து யோக பயிற்சியை கற்றுக் கொடுத்து யோகத்தின் வழியாக அமுதத்தை ஊறி அனுபவிக்கவும் செய்தார். என் கண்ணிலே அமுதூரி சித்தித்து எனக்கு அதனாலே ஒரு இன்பத்தையும் உண்டாக்கினாய். என் பிழைக்கு இறங்கும் நான் இதற்கு முன் செய்த குற்றங்களுக்கெல்லாம் இறங்கி அந்த குற்றத்தை மன்னித்து விட்ட அங்கணனே கருணையாளனே. அங்கணன் கண் என்றால் தாட்சண்யம், அங்கண் என்பது மிகுந்த தாட்சண்யம், அங்கணன் என்றால் பெரிய தாட்சண்யம் உடையவன் கருணையாளன். கருணையாளனே உடையாய் அடியேனோ அடைக்கலமே, என்னை நீ அடைக்கலமாக ஏற்றுக்கொள். மா வடு வகிரன்ன கண்ணே பங்கா கண், அந்த கண்ணுக்கு ஒரு ஓமை சொல்றார். மா வடு மாவிடுவை எடுத்து ரெண்டா வெட்டி எடுக்கிற, அப்படி வெட்டி ரெண்டு துண்டாக்கிறது. ஒரு மாவிட ஒரு குறுக்கு வெட்டா வெட்டி அப்படி ரெண்டு இப்படி பிரிச்சு வச்சோம்னு வச்சுங்க, அது ரெண்டு கண்ணு போல வருமா. எப்படின்னா அந்த மாவிடுக்கு நடுவில் சில ஒரு விதை இருக்கிற அதுவும் வெட்டுப்படும். வெட்டுப்பட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த விதைப்பாக மட்டும் நீல நிறமா மாறும். அந்த மாங்காய் மாத்திரை சுத்தி இருக்கிறது வெள்ளையாவே இருக்கும். அப்ப கண்ணினுடைய வெளிப்பகுதி வெண்மையும் நடுவுல கருமையும் இருப்பது போல இந்த பக்கம் ஒரு வெட்டு துண்டு, இந்த பக்கம் ஒரு வெட்டு துண்டு. அப்ப ரெண்டு வெட்டு துண்டும் ரெண்டு கரு வெண்முடிக்கு நடுவில் ரெண்டு கருமுடி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அது ஒரு மாவிட வெட்டி ரெண்டு கூட்டா அப்படி பிரிச்சு வைக்கிற போது கிடைக்கும். அதை ஓமை சொல்றார். மா வடு பகிர், பகிர் தானா ரெண்டா பிளந்தெடுத்ததை. பகிர் அன்ன கண்ணி, கண்ணையுடைய உமாதேவியின் பங்க பங்கா பங்கனாக ஒரு பக்கத்தில் உடையவனாகிய பெருமானே, நின் மலரடிக்கே குறிப்பிடுவாய். இப்ப அவர் கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. சிவபெருமான பார்த்து கேக்குற, பெருமானே நான் உன் திருவடிக்கு வரணும் வரணும்னு கேக்குறேன், நீ என்ன கூ என்ன வான்னு கூப்பிட்டாலும் சரி, நீ கூப்பிடாம என்ன கொண்டு போய் நரகத்துல போட்டாலும் போடியா, நீ எதை வேணாலும் பண்ணு, எல்லாம் உனக்கு உனக்கு சர்வ அதிகாரம் உன் கையில் இருக்கு, நான் என்ன செய்ய முடியும் என்று அப்படி ஒரு வெறுத்த நிலையிலே பேசுகிறாரு. வாருங்கள், நின் மலரடிக்கே கூப்பிடுவாய், உன் திருவலடிக்கு வா என்று என்னை நீ கூவாயோ, அல்லது கும்பிக்கே இடுவாய், கும்பி என்ற நரகத்தில்தான் கொண்டு போய் போடுவாயோ போடு. நின் குறிப்பு அறிய நீ மனசுல என்ன நினைச்சியோ எனக்கு தெரியாது, நீ என்ன மோட்சத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, அல்ல நரகத்துல என்ன கொண்டு தள்ளணும்னு நீ நினைச்சுட்டு இருக்கியா, உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆகவே நின் மலரடிக்கே கூப்பிடுவாய், உன் திருவடிக்கே வா என்று கூப்பிட்டாலும் கூப்பிடு, கும்பிக்கே இடுவாய். கும்பி என்பது ஒரு நரகம், ஏழாவது நரகம். அது நரகத்துல மிக கீழே இருக்கிறது. சாக்கட கும்பி மாதிரி குடிய நாற்றம் வீசுகிற ஒரு ஒரு நரகமா, அதுக்காக தான் கும்பிபாகம் என்று அது வடமொழியிலேயே அந்த நரகத்துக்கு பேர் சொல்வார். அந்த நரகத்துல வேணாலும் போட்டுக்கோ, நின் குறிப்பு அறியேன், உன் குறிப்பு எனக்கு தெரியாது, நீ எனக்கு என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இதுதான் இறைவனிடத்துல சர்வ தியாகம்னு பேர். எல்லாத்தையும் அவையில ஒப்படைக்கிற பாருங்க, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. அபிராமி பற்றி சொல்ற, அபிராமியை பார்த்து, அபிராமி எனக்கு நல்லது செய்தாலும் சரி நீ கெட்டது செய்தாலும் சரி என்று நீ தானே பார்த்து கொடுக்குற, அப்புறம் காப்பாத்த வேண்டிய கடமையும் உனக்கு தானே, உனக்கே பரம், பிறகு சுமை யாருக்கு, எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டா நான் கஷ்டப்படும் போது வந்து தாங்கி கொள்ள வேண்டிய கடமை உனக்குதான், ஆனால் உனக்கு பரம் இருக்கு, எனக்கே சுமை, நீ நல்லது கொடுத்தாலும் எனக்கு சுமை தெரியாது, கெட்டது கொடுத்தாலும் எனக்கு சுமை தெரியாது, நான் ரெண்டையும் ஒன்னாகவே நினைக்கிறவன், ஆகவே எனக்கு நல்லதோ கெட்டதோ வேண்டா, ரெண்டும் உன் பரம், நீதான் என்னை காக்க வேண்டிய சுமக்க வேண்டியவன் என்று அந்த பாட்டுல சொல்லுது மாதிரி சொல்ற. இதே கருத்தை குழைத்த பத்துன்னு ஒரு பத்துக்கு முன்ன பாடியிருக்கார். அந்த பத்துல அவர் என்ன சொல்றார், என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய், உன்னுடைய கழற்கு வைப்பாய், உன் கழற்கு வைப்பாவின் திருவடிகளை கொண்டு போய் என்ன வச்சாலும் வை, காயத்திடுவாய் மறுபடியும் அந்த உடம்பை வச்சு பூமியிலேயே பிறக்க வச்சாலும் வை, என்னதோ இங்கு அதிகாரம், என்கிட்டயே ஐயா அதிகாரம் இருக்கு, அதிகாரம் உங்கள்ல இருக்கு, நீ எதை வேணாலும் பண்ணலாமே, என்ன நரகத்துல போட்டாலும் போடலாம், மோஷத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம், உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, என்கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு என்று குழைத்தப்பத்திலே எட்டாவது பாட்டிலே சொல்லியிருக்காரு. குறிச்சுக்கலாம் இந்த பாட்டுக்கு நேரம் அந்த பாட்டு நம்பர் குழைத்தப்பத்து பாடல் எண் என்று குறிச்சு கொள்வது நல்லது. நின் மலரடிக்கே கூப்பிடுவாய், கும்பிக்கே இடுவாய், நின் குறிப்பு அறியேன், பாவிடையாடு குழல் போல் கரந்து பறந்தது உள்ளம். என் மன என்ன செய்யும் தெரியுமா, நெசவாளிகள் நெசவு போன்றதுக்காக நீளமா ஒரு நூலை கட்டுவார்கள், அதுக்கு பேர் பாவுன்னு பேர். பாவுனா பரவி இருக்கும், நெடுநீளம் நீண்டு இருக்கும், அது நீளத்துல போகிற துணிக்கு வேண்டிய நூல். இந்த நூலுக்கு குறுக்கு நூல் ஒன்று வரும், அதுக்கு ஊடு நூல் என்று பேர். அந்த ஊடு நூலை எப்படி எப்படி தூக்கொண்டு போகிறது இருக்குது, அது ஒரு குழல், ஒரு குழல் என்ற ஒரு கருவி இந்த குறுக்கு நூலை எங்க வாங்கன்னு தூக்கொண்டு ஓடும். இது ஓடுகிறது இருக்க இந்த பாவு மேலையும் ஓடாது, பாவுக்கு கீழேயும் ஓடாது, பாவுக்கு நடுவில் தான் வரும். ஒன்னு ஒன்னு ஒரு நூல், ஒரு மேல இருக்கும் ஒரு நூல் கீழே இருக்கும். அப்ப இந்த பாவில பாதி நூல் மேல இருக்கும் பாதி நூல் கீழே இருக்கும், உள்ள ஓடி போகும், அப்புறம் அடுத்த பாதி நூல் மேல வந்துடும், இன்னொரு பாதி கீழே போகும், மறுபடியும் அந்த குறுக்கத்தான் வரும். ஆக பாவுக்கு நடுவில் தான் ஓடுமே தவிர அந்த குழல் பாவுக்கு மேலையும் போகாது, பாவுக்கு கீழையும் போகாது, நடுவில் ஓடும். நடுவில் ஓடுங்கிறதுடைய பொருள் என்னன்னா, ஒரு ஒன்னு ஒன்னு நூல் மேல நிற்கும், ஒன்னு டு ஒன்னு நூல் கீழே இருக்கும். அப்ப குழல் ஓடும்போது இந்த ரெண்டு விதமான நூல் வரிசைக்கு நடுவில் தான் ஓடி ஓடி திரும்பி திரும்பி வரும். இங்க ஓடும்போது ஒரு விதமான நூல் இருக்கும், அது திரும்பி வரும்போது இந்த கீழே இருக்கிற நூல் மேல மேல இருக்கிற நூல் கீழே பண்ணி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி என் மனசு இந்த வேலையெல்லாம் பண்ணுதுங்கிறார். பாவிடையே பாவுக்கு நடுவிலே ஆடு குழல் போல் அங்குமிங்கும் ஓடி ஆடுகிற குறுக்கு நூலை எடுத்து கொண்டு போகிற குழலை போல கரந்து மறைந்து நிற்குது. என் மனம் என்ன செய்து, இந்த உலகத்துல அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டே இருக்குது. ஆனா என் மனம் செய்யறது யாருக்கும் தெரியறதில்ல. வெளியில இருக்கவங்க பார்த்து கண்டுபிடிச்சிட முடியாது. என் மனசுல என்ன நினைக்கிறேன், நல்லதை நினைக்கிறேனா கெட்டதை நினைக்கிறேனா என்ன நினைக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. அது மனசு செய்யறது ஒளிஞ்சுதான் செய்யுது. அந்த குடல் எப்படி மறைஞ்சு ஓடுதோ அது பாவிடையாடு குடல் போல் கறந்து பறந்து பறந்தது உள்ளம் ஆ கெடுவேன். இப்படியே என்ன விட்டுட்ட நான் கெட்டே போயிடுவேன். ஏன்னா நான் செய்யறது எனக்கேதான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நான் தவறு செய்து கொண்டே இருக்கேன். என்னை இப்படி விட்டுட்டேன்னா இன்னும் ரொம்ப கெட்டு போடுவேன். அதனாலே என்னை விட்டுடாதே பெருமானே. உடையாய் அடியே உன் அடைக்கலமே பிரிவரியா அன்பர் நின் அருட்பைகள் தாளினை கீழ் மறிவரியா செல்வம் வந்து பெற்றார். பிரிவு அறியா அன்பர் உன்னை விட்டு பிரியாத அன்பர்கள். பிரியாத அன்பர்கள்னா இறைவனை விட்டு அந்த கோயிலேயே ஞானிக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறவன் அர்த்தம் இல்ல. இறைவனை விட்டு பிரியாதவன் இவர். மனத்தை விட்டு இறைவனை பிரிக்காமல் மனத்தோடு இறைவனை கட்டி போட்டு வைத்திருக்கிற அறியார்கள் அதான் பிரிவு அறியா. இறைவனை தன் மனத்திலிருந்து பிரியப்பட்டு அறியாத மனத்தை உடையவர். பிரிவு அறியா அன்பர் தன் மனத்தை விட்டு பிரிந்து அறியாத திருவடியை பிரிந்தறியாத இறைவனை பிரிந்தறியாத அன்பர்கள் நின் அருள் பெய் கடல் தாளினைக்கு உன் திருவருளோடு நிறைந்திருக்கிற திருவடியின் கீழே தங்கினார்கள். திருவடிக்கு வந்தார்கள். திருவடிக்கு வந்து என்ன பெற்றார்கள்? மறிவு அறியா செல்வம் வந்து பெற்றார். அந்த திருவடிக்கு வந்து செல்வம் பெற்றார். ஆனா அந்த செல்வம் திரும்பி போய்விடுமோ? போகாது. பொதுவா உலகத்துல சில பேர் சம்பாதிக்கிற பொருள் எல்லாம் மீண்டும் செலவு செய்கிறார்கள். அப்ப செல்வம் வருகிறது செல்வம் போகுது. இறைவனிடத்திலே இருக்கிற பேரின்மம் என்ற செல்வத்தை ஒருவர் பெற்றுவிட்டால் அந்த செல்வம் போய்விடுமா? போகவே போகாது. மறிவு அறியா திரும்பி போகாமல் என்றுமே நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய செல்வம் பேரின்பம். அதுதான் பிரிவு அறிய மறிவு அறியா. திரும்பி போகாது நம்மிடத்திலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு செல்வம். அந்த செல்வம் வந்து பெற்றார். அதை பெற்றார்கள் அடியார்கள். உன்னை வந்திப்பதோ நெறியறியேன். உன்னை எப்படி வழிபடுகிறதுங்கிறதுக்கு எனக்கு விதி தெரியவில்லை. உன்னை வந்திப்பது உன்னை வழிபாடு செய்வதாகிய ஓர் நெறி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வழி அறியேன். தெரிந்தவன் அல்ல, நாகமும் படிக்கல. ஆகமத்தில் எப்படி பூஜை பண்ணியிருக்கும் பூஜை பண்ணவனும் சொல்லி இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு யாரும் அதை சொல்லிக் கொடுக்கவும் இல்லை அப்படிங்கிற. நின்னை வந்திப்பதோர் நெறி அறியேன். நின்னையே அறியேன். கடவுள் கடவுள் என்ற உன்னையே எனக்கு வரல தெரியாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கா? நமக்கெல்லாம் மேலா ஒருத்தர் இருக்கா? நம்ம ஆட்டி வைக்கிறவர் என்று இது கூட தெரியாம உலக மயக்கத்துல நான் கிடந்திருக்கிறேன். அப்படி கூட நான் இருந்திருக்கேன். கடவுள் என்ற எண்ணமே இல்லாமல் இருந்திருக்கிறேன். அப்படி இருப்பாங்களான்னா உண்டு. அதுக்கு இப்படியே சொல்லுவா இடத்துல, இந்த உலகத்துல முதல்ல புழு பூச்சியா பறந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி முன்னேறி மனுஷனா வர்றான். ஏதோ தான் செய்த புண்ணியத்தினாலே மனிதனா வர்றான். மனிதனா வந்த உடனேயே அவனுக்கு தெய்வம் உடையவன்னு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவனுக்கு தெய்வம் என்ற ஒரு எண்ணமே வருதான். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி மனிதனா பிறந்து வாழ்ந்து கொண்டு வருகிற காலத்திலே என்றைக்கோ ஒரு நாள் தான் அவனுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் என்ற எண்ணமே வருகிறது என்று சொல்ற. அதனால அந்த எண்ணம் வருவதற்கு முன்னெல்லாம் உன்னை நான் தெரியும். அதைத்தான் சொல்றார். நின்னையே அறியேன். கடவுள் என்ற ஒரு பொருள் இருக்கிறார் என்ற உன்னையும் நான் அறிந்தவன் அல்ல. நின்னையே அறியேன். நின்னையே அறியும் அறிவறியேன். அப்படி கடவுள் என்றார். கடவுள் என்பதோர் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டான பிறகு அந்த கடவுள் எப்படி இருப்பார்னு கேட்டா அதை சொல்றதுல எனக்கு தெரியாது. நின்னை அறியும் அறிவு, உன்னை அறிந்து கொள்வதற்குரிய அறிவு, உன்னை அறிந்த அறிவு ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே ஆகினா எந்த தகுதியும் இல்லை. இது பக்குவ நிர்ணயம். இதெல்லாம் அவக்குவங்கள். பக்குவம் இல்லாத நிலை. கடவுளை வழங்குவதற்குரிய வழி தெரியாது. கடவுளையே தெரியாது. கடவுள் எப்படிப்பட்டவன் என்று அவன் இலக்கணமும் தெரியாது இருக்கிற நிலை இருக்கிறதே அது பக்குவம் இல்லாத நிலை. இதெல்லாம் சொல்றேன். வழங்குகின்றாய்க்கு உன் அருள் ஆறுமுதத்தை பாடிக்கொண்டு விழுங்குகின்றேன். குருநாதராய் வந்தார். மாணிக்கவாசகர் உபதேசம் பண்ணார். கடவுள்னா யார், அவர் கொடுக்கிற அமுதம்னா என்னங்கிறதெல்லாம் யோக நெறியெல்லாம் காட்டி கொடுத்துட்டார். உருவ மத்தியிலிருந்து அந்த அமுதம் உருகுது. அதை சொல்றார். வழங்குகின்றாய்க்கு நின் பொருள் ஆறு அமுதத்தை வழங்குகின்றாய்க்கு. அதை மாத்தி படிக்க, நின் அருள் ஆறு அமுதம் உன்னுடைய திருவருள் என்று சொல்லுகிற அமுதத்தை வழங்குகின்றாய்க்கு கொடுக்கின்ற உனக்கு. நீ அமுதத்தை எனக்கு அள்ளி கொடுத்து குடிங்கிற. குடின்னு சொன்ன இதை குடிக்கலாமா குடிக்கப்படாதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா சரி நீ குடிக்க சொல்ற, உனக்காக நான் குடிச்சு பாக்குறேன் அப்படின்னு வாங்கி குடிச்சாரான். இவருக்கு குடிக்கலாம் குடிக்கப்படாத சந்தேகம் வந்துட்டோ. சந்தை வந்த பிறகு என்ன பண்றாரு, சரி நீ கொடுக்கற நான் குடிச்சுதான் பாக்குறனே என்று அப்படி குடிச்சால வேகமா குடிச்ச வேகத்தால் தொண்டையில போய் அடக்கிவிட்டது, அது விக்கிட்டது அப்படிங்கிற விழுங்குகின்றேன் விக்கினேன் அப்படி தொண்டையில போய் அடைச்சது கீழும் போல மேலும் வல்ல நடுவில் திண்டாடி போனேன். வினையேன் ஏன் விக்குச்சேன்னு கேட்டீங்கன்னா இதை குடிக்கிறதுக்குள்ள நல்வினை எனக்கு இல்லை, நான் ஏதோ புண்ணியம் பண்ணினவனா இருந்திருந்தா இந்த ஒரு அமுதம் கிடைச்ச உடனே அழகா அதை பருகி சுவைச்சு சாப்பிடுறது கிடைச்சிருக்கும். ஏன்னா புண்ணியம் பண்ணாதவன்கிட்ட கொண்டு போய் இந்த நல்ல அமுதத்தை கொடுத்த உடனே குடிக்க கூட எனக்கு தெரியாம தொண்டையில சிக்க வைத்துக் கொள்கிறேன். அதனால நான் வினையேன் விக்கினேன் வினையேன் விக்கிக் கொண்டேன், காரணம் தீவினை உடையனாக இருந்ததினாலே. என் விதியின்மையால் எனக்கு அதை குடிக்க வேண்டும் என்று சொல்கிற நல்வினை இல்லாத காரணத்தால், அதை குடிக்கணுங்கிற வினை இல்லாதனாலே தீவினையானாகினா அந்த அமிர்தத்தை குடிக்கிற போது தொண்டையிலே விக்கி கொண்டு போய்விட்டேன். அதனால விக்கல் தீர்க்கும்னா எனக்கு தண்ணி வேணும்போ, எனக்கு தண்ணீர் கொடு, உடனே விக்கிக்கிட்ட எனக்கு தண்ணீர் கொடுங்கிறேன். தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து, தண்ணீர் தந்து அது தேனன்ன தண்ணீர் இனிக்கிற தண்ணீர் கொடுக்கணும். தழங்கரும் அதாவது ஒலி அற்ற தண்ணீர், ஒலின்னா சப்தம், கடல்ல இருக்கிற தண்ணீர் கரையில மோதும் போது தடா தடார்னு சத்தம் கட்டுக்கிட்டே இருக்கு, ஆனா நீ கொடுக்கற தண்ணி அப்படியே தெளிவா நிக்கணும், ஒரு அலை கூட வரக்கூடாது, ஒரு ஒலி கூட கேட்க. தழங்கு அரும் ஒலி அற்ற, தழங்குதல்னா ஒலித்தல், தழங்கு அரும் ஒலி அற்றதானே, தேன தேன் போல இனிக்கிறதானே தண்ணீர் அருக தந்து தண்ணீரை எனக்கு நீ கொடுக்க குடிக்க கொடு, உய்யக்கொள்ளாய் என்னை நீ ஆட்கொள். ஆகவே எனக்கு அப்பேற்பட்ட தண்ணீரை எனக்கு கொடுத்து நீ என்னை காப்பாற்று. அழுங்குகின்றேன் இப்படி தண்ணீர் இல்லாமையினாலே நான் வருந்துகிறேன், உடையாய் அடியேன் உன் அடைக்கலம், நான் என்னை உனக்கு அடைக்கலமாக கொடுத்து விட்டேன் என்று சொல்லி தன்னை ஒப்படைக்கின்ற உயர்ந்த ஒரு பதிகத்தை, நாம் சிந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை இன்றைக்கு பெற்றோம் என்று சொல்லி இந்த பதிகத்தை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன்.